السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وآله وصحبه أجمعين. وقد قال الله تعالى في القرآن القديم الفرقان المجيد, أعوذ بالله من الشيطان الرجيم, أنفقوا مما رزقناكم من قبل أن يأتي أحدكم الموت فيقول ربي لولا أخرتني إلى أجل قريب فأصدق وأكن من الصالحين. ولن يؤخر الله نفسا إذا جاء أجلها والله خبير بما تعملون. ربي اشرح لي صدري ويسر لي أمري وحل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அனுபவமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அன்னலம் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், சத்திய தோழர்கள், சஹாபா பெருமக்கள் அனைவர்கள் மீதும், அனைத்து இஸ்லாமியர்கள் மீதும், நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாத்தினுடைய ஐம்பெரும் கடமைகளில் தொழுகை, நோன்பு, கடுத்து முதலாயப்படுகின்ற வணக்கங்களாக தொழுகையும் நோன்பும் அமைகிறது. அதே நேரத்திலே அல்லாஹ் கொடுத்திருக்கிற செல்வத்திற்கு வணக்கமாக அல்லாஹ் ஜக்காத்தை இந்த உம்மத்தின் மீது கடமையாக ஆக்கியிருக்கிறான். ஒவ்வொன்றுக்கும் தொழுகைக்கு இருக்கிற வீரியத்தை போலவே ஜக்காத்துக்கும் இருக்கிறது. எந்த கடமைகளும் ஒன்றை விட ஒன்று வீரியம் குறைந்தது அல்ல. பொதுவாக மக்களுடைய மனதிலே ஒரு மனோபாவம், ஐங்கால தொழுகையை சரியாக நிறைவேற்றினால் போதும் என்ற எண்ணமும், அவர்கள் சம்பாதித்த பொருளில் இருந்து அல்லாஹு தஆலா அதற்குரிய ஜக்காத் என்கின்ற ஒன்றை வெளியாக்கும்படி அல்லாஹ் சொல்லுகிறான். அது கட்டாயமானது, அது கண்டிப்பாக கொடுத்துத்தான் ஆக வேண்டும். நாம் அடிக்கடி சொல்வது போல நமக்கு இருக்கிற செல்வத்தில் 1/40 நம்முடைய பொருள் அல்ல, அது ஏழைகளுக்குரிய பொருள். எவ்வளவு காலம் அதை நம்முடைய உபயோகத்தில் வைத்திருக்கிறோமோ அவ்வளவு காலம் நாம் குற்றவாளிகள் தான். 1/40 அங்கிருந்து வெளியேற்றி விட வேண்டும். அப்படி வெளியேற்றுகிற போது மீத பொருள்கள் சுத்தமடைகின்றன, அவருடைய உள்ளமும் சுத்தமடைகிறது. அல்லாஹு தஆலா திருமறையில சூரத்து தௌபாவில் சொல்லி காட்டுவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறான், ஹுது மின் அம்வாலிஹிம் ஸதகத்தன், நபி அவர்களிடத்திலே இருந்து அவர்களுக்குரிய ஜக்காத்தை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். இது அன்பளிப்போ அல்லது கேட்டு வாங்குகின்ற இனாமோ கிடையாது. முஸ்லிமுடைய மோமினுடைய பொருளிலே இருந்து வருடந்தோறும் கணக்கு பார்த்து அந்த பொருளிலே 1/40 நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். துதஹிருகும், அதன் மூலம் அவர்களை சுத்தமடைய செய்யுங்கள், அவர்களை பரிசுத்தமாக்குங்கள். ஜுசக்கீகும் பிஹா, மேலும் அதை கொண்டு அவர்கள் உள்ளங்களையும் சுத்தப்படுத்துங்கள். வசல்லி அலைஹிம் இன்ன ஸலாத்தக சகனுல்லாஹும், மேலும் நபி அவர்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள், உங்களது பிரார்த்தனை அவர்களுக்கு அமைதியை உண்டாக்கும். வல்லாஹு சமீஉன் அலீம், அல்லாஹ் யாவற்றையும் அறிந்தவனும் கேட்பவனுமாக இருக்கிறான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போருக்காக வேண்டி சஹாபாக்களுக்கு அழைப்பு கொடுத்தார்கள். அந்த போரில் நிறைய சஹாபாக்கள் கலந்து கொண்டார்கள். தபூக் யுத்தம், அந்த யுத்தத்தில் சில சஹாபாக்கள் பின்வாங்கினார்கள். காரணம், அது அறுவடை காலமாக இருந்தது. அந்த காலத்திலே போருக்கு போய்விட்டால் அறுவடைகள் வீணாகி போய்விடும். ஒரு ஆண்டு முழுவதற்கும் உண்டான வருமானம் இல்லாமல் போய்விடும். எனவே அந்த வருமானத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்கள் போருக்கு போகாமல் பின்தங்கினார்கள். நீண்ட வரலாறு திருக்குறானிலே சூரத்து தௌபாவில் அல்லாஹ்வுத்தர அந்த வரலாறை அவருடைய வரலாறை சொல்லி காட்டுவான். அவர்கள் பின்தங்கி விட்ட பிறகு மிகப்பெரிய வேதனையும் கைசேதமும் அடைந்தார்கள். எல்லா சஹாபாக்களும் போய்விட்டார்கள், நாம் போகாமல் இருந்து விட்டோமே என்ற அந்த குற்ற உணர்வு அவருடைய மனதை வாட்டி எடுத்தது. அதுல சில சஹாபாக்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், தன்னை பள்ளிவாசலுடைய தூண்களிலே கட்டி வைத்து விட்டு நான் செய்த குற்றத்திற்கு மன்னிப்பு கிடைக்கவில்லை என்று சொன்னால் நான் இந்த தூணில் இருந்து விலகி வரமாட்டேன், இதிலேயே இருந்து நான் மடிந்து விடுவேன் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிக்க வேண்டும், அவர்கள் மன்னிப்பு கிடைக்கவில்லை என்று சொன்னால் நான் இங்கிருந்து என்னை அவிழ்த்து விட மாட்டேன் என்று தன்னைத்தானே கெட்டிக்கொண்டு போராட்டம் நடத்தினார்கள். அல்லாஹ்வுடைய வீட்டிலே அல்லாஹ்வுடைய பள்ளியிலே இப்படிப்பட்ட ஒரு போராட்டம் நடைபெற்றிருக்கிற என்கிற வரலாறுகள் எல்லாம் சஹாபாக்களுடைய காலத்தில் மட்டும்தான் நாம் பார்க்க முடியும். நாம் இது மாதிரி செய்துவிட்டோமே, இந்த குற்றம் செய்துவிட்டோமே என்ற அந்த உணர்விலே அவர்கள் செய்துவிட்டு கடைசியில அல்லாஹ் மன்னித்து விட்டான், அவர்களது கோரிக்கையை ஏற்றுக்கொண்டான், அவர்கள் உள்ளபூர்வமான அந்த வேதனையை அல்லாஹ்வுத்தால ஏற்றுக்கொண்டான், மன்னிப்பு கிடைத்து விட்டது. மன்னிப்பு கிடைத்து விட்டது என்று சொல்லி அவர்கள் சந்தோஷமாகிவிடவில்லை, அதனால் அல்லாஹ் மன்னித்து விட்டானே எல்லாம் சரியாகி விட்டது என்று நினைத்து இருக்கவில்லை. சஹாபாக்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், தன்னுடைய சொத்து முழுவதையும் எடுத்துக்கொண்டு எல்லா சொத்துக்களையும் எடுத்துக்கொண்டு ரசூலுல்லாஹ்விடத்திலே வந்து ஒப்படைத்து, யா ரசூலுல்லாஹ், இந்த சொத்துக்கள் தானே எங்களை தடுத்தது போருக்கு வராமல், இது எங்களுக்கு தேவையில்லை, இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், நீங்கள் விரும்பியவாறு யாருக்கு வேண்டுமானாலும் கொடுத்து விடுங்கள், உங்களது மார்க்கத்திற்காக இதை செலவு செய்து கொள்ளுங்கள், முழு உரிமையும் நாங்கள் உங்களுக்கு தந்து விட்டோம் என்று சஹாபாக்கள் சொன்ன போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் யோசித்தார்கள். என கொஞ்ச நஞ்சு கொண்டு கொடுக்கல, அவர்கள் அவர்களது தோட்டம், அவர்களது விளைச்சல் நிலம், அவர்கள் மீது எல்லா சொத்துக்களையும் கொடுத்து விட்டார்கள். இதன் மீது இருக்கிற அந்த ஆர்வத்தில் தானே, மோகத்தில் தானே நாங்கள் போருக்கு வராமல் இருந்து விட்டோம், இது எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லி கொடுத்து விட்டார்கள். அல்லாஹு தஆலா அவர்களது ஈமானை பரிபூர்ணமாக்கினார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசித்துக் கொண்டிருந்த போதுதான் அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்குகிறான், நபியே அவர்கள் சொத்து முழுவதையும் நீங்கள் எடுத்து விட வேண்டாம், அவர்கள் சொத்துக்களிலே குடுமின் அம்பாலிகம் சதக்கதன், எவ்வளவு சக்காத்துக்குரிய அளவோ அதை மட்டும் எடுத்துக் கொள்ளுங்கள், மீதத்தை அவரிடத்திலே திரும்ப ஒப்படைத்து விடுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். இந்த அளவுக்கு சஹாபாக்குடைய எண்ணம் மிகைத்திருக்கிறது. எத்தனையோ வரலான காரியங்களை விட்டுவிடுகிறோம் பொருளாதாரத்தை தேடுவதற்காக வேண்டி. ஜுமாவுடைய நேரத்திலே ஜுமா தொழுகைக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டு விட்டால் நீங்கள் பள்ளிவாசலுக்கு விரைந்து வந்துவிடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஆனால் அந்த சொல்லுக்கு மீறி நாம் ஜுமாவுடைய நேரத்தில் ஏதாவது வருமானம் கிடைக்கும் என்றிருந்தால் ஜுமாவை விட்டுவிட்டு நாம் போய்விடுகிறோம், இதுதான் நம்முடைய நிலை. சஹாபாக்கள் போருக்கு போவது என்பது எவ்வளவு கடினமான ஒன்று, உயிருக்கு போற உயிர் உயிர் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, திரும்ப வருவார்கள் என்ற நம்பிக்கை இல்லை. அப்படி இருக்கிற நிலையில நல்ல அறுவடை காலத்திலே அப்படிப்பட்ட போர் வந்தபோது அவர்கள் பின்தங்கியிருக்காக இப்படி அவர்கள் கொண்டு போய் கொடுத்தார்கள் என்று சொன்னால் அவருடைய ஈமான் எந்த அளவுக்கு இருக்க வேண்டும்? நம்மை பொறுத்தவரையில் ஒரு 6 மாதத்திற்கு நோன்பு என்று சொன்னாலும் நோன்பு வைத்து விடுவோம், தினமும் 1000 ரக்காத்துகள் தொழு என்று சொன்னாலும் கூட நம்மிலே சிலர்கள் தொழுது விடுவார்கள். ஆனால் பொருளை செலவு செய் என்று சொன்னால் அதற்கு மட்டும் மனது வராது. நாம் அது மனதிலே அந்த பொருள் நாம் சம்பாதித்ததை அதிலிருந்து இவ்வளவு கொடுப்பதா என்ற நிலை நம்மிடத்திலே. உண்மையிலேயே அல்லாஹ்வுத்தால இந்த திட்டத்தை ஏற்படுத்தியதற்கு காரணமே இந்த சமூகத்திலே ஏழைகள் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான். ஏன்னா ஒரு மனிதன் ஆடை இல்லாமலும் உணவு இல்லாமலும் இருப்பானால் அது அல்லாஹ்வுக்கு மிகப்பெரிய வருத்தத்தை உண்டாக்கும். எந்த ஊர்களிலே அப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கிறார்களோ அந்த ஊரிலே இருக்கக்கூடிய வசதியானவர்கள் அவர்களை கவனிக்கவில்லை என்று சொன்னால், அவர்களுக்கு உபகாரம் செய்யவில்லை என்று சொன்னால் அந்த வசதியானவர்கள் அத்தனை பேர்களும் குற்றம் பிடிக்கப்படுவார்கள். அதனால் அந்த சிந்தனை எல்லாம் நமக்கு கிடையாது. நாம் அந்த நேரத்திலே அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை கணக்கு பார்த்து கொடுத்து விட வேண்டும். இது இஸ்லாத்தினுடைய மிகப்பெரும் சட்டமாகும். அல்லாஹ் தஆலா திருமறையிலே கிட்டத்தட்ட 24
14 இடங்களில் தொழுகையோடு இணைத்து ஜகாத்தையும் சொல்லியிருப்பான். அகீமு ஸலாத்தா வாத்து ஜகாத்து, அகீமு ஸலாத்தா வாத்து ஜகாத்து, தொழுகை நிலைநாட்டுங்கள், ஜகாத்தை கொடுத்து வாருங்கள். கிட்டத்தட்ட 30 இடங்களிலே ஜகாத்தை மட்டும் தனித்து சொல்லியிருப்பான். அந்த அளவுக்கு அதிலே வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இப்படி அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுவார்கள், திருமறை அல்லாஹு தஆலா 3 விஷயங்களை சேர்த்தே சொல்லியிருப்பான். அதில் என்ன அர்த்தம் என்று சொன்னால், ஒன்றை செய்துவிட்டு ஒன்றை விட்டுவிட்டால் செய்த ஒன்று ஏற்றுக்கொள்ளப்படாது. 3 விஷயங்களை இரண்டு இரண்டாக சொல்லியிருப்பான், அதில் ஒன்றை மட்டும் செய்துவிட்டு மற்றொன்றை விட்டுவிட்டால் செய்த விஷயம் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று சொல்லிவிட்டு அவர்கள் விளக்கம் சொல்வார்கள். அத்தியுள்ளாஹா அத்தியுள்ள சூழ அல்லாஹ் திருமறையிலே சொல்வான், அல்லாஹுக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹுக்கு வழிபடுங்கள், அல்லாஹுடைய திருத்தூதருக்கும் வழிபடுங்கள். இதிலே நான் அல்லாஹுக்கு மட்டும்தான் வழிபடுவேன், அல்லாஹுடைய திருத்தூதருக்கெல்லாம் வழிபட மாட்டேன் என்று யூதர்களை போன்று யார் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளப்படாது, அவர்கள் வணக்கங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது. ரசூலுல்லாஹி ஒரு மனிதன் வழிபட்டால் தான், அவர்களை பின்பற்றினால் தான் அவரது மார்க்கம் ஏற்றுக்கொள்ளப்படும். அதுபோலத்தான் ஒஷ்குரூலி ஒலியாகோ வைக்க, எனக்கும் நன்றி செலுத்துங்கள், உங்களுடைய பெற்றோர்களுக்கும் நன்றி செலுத்துங்கள் என்று அல்லாஹ் இணைத்து சொல்லியிருப்பார். எனக்கும் நன்றி செலுத்துங்கள், உங்களுடைய பெற்றோர்களுக்கும் நன்றி செலுத்துங்கள். ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு நன்றி உடையவனாக இருக்கிறான், ஆனால் அவருடைய பெற்றோர்களுடைய விஷயத்திலே நன்றி மறந்தவனாக இருக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு அவன் செய்கின்ற நன்றி ஏற்றுக்கொள்ளப்படாது. அதுபோலத்தான் அகீமு ஸலாத், நீங்கள் தொழுகையை நிலைப்பாடாக தொழுது வாருங்கள், ஜகாத்தை கொடுத்து வாருங்கள் என்று அல்லாஹ் உத்தரவு கொடுக்கிறான். இதிலே தொழுகையை மட்டும் எடுத்துக்கொண்டு ஜகாத்தை ஒரு மனிதன் விட்டுவிட்டான் என்று சொன்னால் அவனை தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. இப்படி சொல்லுகிற போது சிலர்களுக்கு நல்ல சந்தோஷம், தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது சொல்லியாச்சா, இனி அதுவும் செய்ய வேணாம் என்று நினைத்துக் கொள்ளக்கூடாது. எச்சரிக்கையாகும் இது. உங்களை தொழுகை கபூலாக வேண்டுமானால் நீங்கள் ஜகாத் உடையவர்கள், ஜகாத் கொடுக்க தகுதியானவர்கள், அதை நிறைவேற்றித்தான் ஆக வேண்டும். எத்தனை அவலங்கள் சமுதாயத்திலே, யாருக்காவது இதை பற்றி சிந்தனை வருகிறதா? ஒவ்வொரு ஆண்டும் பள்ளி கல்லூரிகள் திறக்கப்படுகிற போது அந்த பெற்றோர்கள் படுகின்ற அவஸ்தையும் சிரமமும் யாராவது யோசித்து பார்க்கிறோமா? அதற்குரிய அந்த தொகையை, பீஸ் தொகையை கட்ட முடியாத காரணத்தினால் எங்காவது போய் கடன் வாங்குவதும், மாறுவாடு கட்டத்திலே தங்களது பொருட்களை கொண்டு அணுகி வைப்பதும், ஆண்டு முழுவதும் அதற்குரிய வட்டியை கட்டியே அவர்களது உழைப்பும் அவர்களது சம்பாத்தியமும் வீணாகி போகிற எத்தனை குடும்பங்களை பார்க்கிறோம். எல்லாரும் நமக்கு மனது வந்திருக்கிறதா, அப்படிப்பட்டவர்களுக்கு நாம் உதவ வேண்டும் என்று. திருமணத்திலே ஒரு பெண்ணை திருமணம் முடித்துக் கொடுப்பதற்கு எவ்வளவு சிரமப்படுகிறார்கள். ஒரு திருமணத்திற்காக வேண்டி தான் ஆயுள் முழுவதும், அந்த காலம் முழுவதும் சேர்த்து வைத்திருந்த சொத்துக்களை விற்குகின்ற எத்தனை பெற்றோர்களை பார்க்கிறோம். இந்த உலகத்திலே ஜகாத் உரிய முறையில் நிறைவேற்றாத காரணத்தினாலேயே இந்த சமுதாயத்தில் இருக்கிற வாலிப பெண்கள் தங்களது ஜோடிகளை அந்நியவர்களோடு தேர்ந்தெடுத்து ஓடி போகிற சூழ்நிலையை பார்க்கிறோம். ஒன்றா இரண்டா இந்த சமுதாயத்தில் ஏற்படுகின்ற குழப்பங்கள், அவர்களுக்குரிய ஜகாத்தை கொடுத்து விட்டால் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை அவர்கள் கவனித்துக் கொள்வார்களே, அந்த நிலை வருவதில்லையே, அந்த சிந்தனை வருவதில்லையே. இதெல்லாம் நாம் எப்படி அல்லாஹ்விடத்தில் இவைகளுக்கெல்லாம் பதில் சொல்லப் போகிறோம் என்று நாம் இங்கே சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்களை யமன் தேசத்திற்கு கவர்னராக அனுப்பிய போது அவர்களுக்கு செய்த உபதேசத்திலே உண்டு, முஆதே அந்த நாட்டிலே நீ மக்களிடத்திலே வசதியான இடத்திலே ஜகாத்தை வசூலித்து அந்த பகுதியிலே உள்ளவர்களுக்கு அதை பகிர்ந்து கொடுக்கும் என்பதாக உத்தரவு போட்டிருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் வரையிலும் அங்கு இருக்கக்கூடிய செல்வந்தர்களிடத்திலே ஜகாத் நிதியை வசூல் செய்து அந்த ஊரிலே யமன் தேசத்திலே உள்ளவர்களுக்கெல்லாம் கொடுத்து கொண்டு வந்தார்கள். உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு காலத்திலே அப்படியே செய்தி செய்ததன் காரணமாக ஜக்காத்திலே மூன்றிலே ஒரு பங்கு மீதமாகியது. ஜக்காத் தொகையிலே அந்த மூன்றிலே ஒரு பங்கு மீதமாகிய தொகையை உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மதீனாவுக்கு அனுப்பி வைத்தார்கள். உமர் ரலியல்லாஹு கோபம் வந்துவிட்டது. முஆதே, யமனிலே இருந்து ஜக்காத்தை வசூல் செய்து அனுப்புவதற்காகவா நான் உங்களை அங்கு கவர்னர் அதற்காக நியமித்திருக்கிறோம். அங்கே இருக்கிற மக்களுக்கு அதை பங்கிட்டுக் கொடுக்க வல்லவா சொல்லி இருந்தோம் என்று கடிதம் எழுதினார்கள். சொன்னார்கள், அமீருல் முஃமினீன் அவர்களே, இங்க இருக்கக்கூடிய ஒரு இடத்திலிருந்து மிச்சப்படுத்தித்தான் நான் இதை உங்களுக்கு அனுப்பினேன் என்று நினைத்துக் கொண்டீர்கள். ஒருபோதும் அப்படி அல்ல. இங்கே வாங்கக்கூடியவர்கள் அவ்வளவு பேர்தான் இருக்கிறார்கள். எனவே மீதமானதை நான் மதீனாவுக்கு அனுப்பி வைத்தேன். இரண்டாவது வருடம் ஜக்காத் நிதியில பாதியை அனுப்பி வைத்தார்கள். மூன்றாவது வருடம் ஒரு தொகையுமே அனுப்பி வைத்தார்கள். கடிதம் எழுதினார்கள், யமனிலே ஒருவரும் ஜக்காத்தை பெறுவதற்கு தகுதியானவர்கள் இல்லை, எல்லாமே செல்வ நிலையில் இருக்கிறார்கள் என்பதாக. இதற்கும் அதிகமாக உமர் பின் அப்துல் அசீர் ரலியல்லாஹு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இரண்டரை வருடங்கள் ஹலீஃபாவாக இருந்தார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் அல்ல, உமர் பின் அப்துல் அசீஸ் சஹாபாவுடைய காலத்துக்கு பின்னால் வந்தவர்கள். அந்த இரண்டரை ஆண்டுகளில் அரபுலகம் முழுவதிலும் ஒரு யாரை கூட பார்க்க முடியாது. அத்தனை பேர்களையும் ஜகாத் கொடுக்கக்கூடியவர்களாக ஆக்கி வைத்தார்கள். அவர் காலத்திலே வாழ்ந்தவர்கள் சொல்லிக் காட்டுவார்கள், உமர் பின் அப்துல் அசீஸ் அவர்கள் மரணிக்குகிற போது எங்களிலே ஒவ்வொருவரும் பெரும் செல்வந்தர்களாக நாங்கள் இருந்தோம் என்று சொல்லிக் காட்டினார்கள். முறையாக அதை கொடுக்குகின்ற வளமை இல்லாத காரணத்தினால் எவ்வளவு பெரிய சிரமங்களும் எவ்வளவு பெரிய இன்னல்களும் ஏற்படுகின்றன என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சில பேர்கள் ஏழைகளாக இருக்கிற போது நாம் எல்லாருமே நினைப்பது உண்டு, எங்கிட்ட மட்டும் வசதி இருந்தா நான் இவ்வளவு செய்து விடுவேன், கொடுத்து விடுவேன், என்னுடைய மனம் அப்படி என்றெல்லாம் நாம் சொல்லுவோம். ஆனால் அது அந்த நிலையில் தான் அப்படி பேச முடியும். வசதி வந்த பிறகு அந்த மனம் மாறிவிடும், அந்த நிலை இருக்காது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே ஒரு சஹாபி சாலபாரதியல்லாஹு அன்ஹு ஒரு அன்சாரி சஹாபி, ரொம்ப கடுமையான ஏழையாக இருந்தார், வறுமையில ரொம்ப பீடிக்கப்பட்டிருந்தார். ரசூலுல்லாஹிடத்தில் வந்து சொல்லுவார், யார் ரசூலுல்லாஹ் எனக்காக துஆ செய்யுங்க, எனக்கு வருமானம் வருவதற்காக துஆ செய்யுங்கள் என்று சொல்லுவார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், சாலபாவே உனக்கு என்ன கிடைக்கிறதோ அதை கொண்டு அல்லாஹ்வுக்கு நீ நன்றி செலுத்து, இது ரொம்ப சிறப்பானது. அல்லாஹ் உனக்கு அதிகம் கொடுத்து விட்டு அதற்குரிய நன்றியை செலுத்தாவிட்டால் அது ரொம்ப இதாகி போயிடும், ரொம்ப கேவலமாயிடும், அதை விட இந்த நிலை பரவாயில்லை என்று சொல்லி அமைதிப்படுத்தி அனுப்பினார்கள். திரும்பவும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வந்து சொன்னார், யா ரசூலுல்லாஹ், எனக்காக துஆ செய்யுங்க, என்னுடைய நிலைமை ரொம்ப சிரமமாக இருக்கிறது என்று சொன்னபோது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சாலபாவே என்னை பார்க்கவில்லையா, என்னுடைய வாழ்வை நீ கவனிக்கவில்லையா, அல்லாஹு தஆலா இந்த ஓதுமலையை தங்கமாக மாற்றி தர சொன்னாலும் எனக்கு மாற்றி தருவான், அப்படி இருக்கிற போது நான் அதை தேர்வு செய்யாமல் இந்த நிலையில் இருக்கிறேனே, என்னை பார்த்து என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள் என்பதால் சொல்லி அனுப்பினார்கள். மூன்றாவது முறையும் இதுபோலத்தான் சில நாட்கள் கழித்து அவர் வந்து ரசூலுல்லாஹ்விடத்தில் வேண்டிய போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுத்து அல்லாஹ் இதிலே உனக்கு பரக்கத்தை செய்யட்டும் என்பதால் துஆ செய்து அனுப்பினார்கள். இதை பெற்றுக்கொண்ட அந்த சஹாபி ஆட்டு குட்டி பன்மடங்காக பெரியது, நாளுக்கு நாள் அதிகமாகியது. ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னால் இன்று தொழுது வந்தவர் ஒவ்வொரு வட்டாக குறைக்க ஆரம்பித்தார். ஃபஜ்ருக்கும் மக்ரிபுக்கும் இஷாவுக்கும் மட்டுமே வருவார், லோருக்கு அசருக்கு வரமாட்டார். அதுக்கு பிறகு ஆட்டு வந்து பெரிதான போது அவர் என்ன செய்தார் என்று சொன்னால், மதீனாவிலே மஸ்ஜித் நபவிக்கு பக்கத்தில் இருக்கிற இடம் போதாது போய்விட்டது, எனவே அங்கிருந்து கொஞ்சம் தொலை தூரத்தில் இடம் வாங்கி அங்கே தன்னுடைய மந்தையை அமைத்துக் கொண்டார். அங்கு போய் தன்னுடைய ஆடுகளை பராமரித்து வந்தார். அப்படி வருகிற போது மூன்று நேர தொழுகை ஒரு தொழுகையாக மாறியது. அதற்கு மேலும் அவருடைய பெருக்கம் அதிகமாக 5 நேர தொழுகையை விட்டு விட்டார். ஜுமாவுக்கு மட்டும் மஸ்ஜித் நபிக்கு வருவார், ரசூலுல்லாஹ்வோடு தொழுவார், போய் விடுவார். நம்ம எத்தனை பேர் பார்க்கிறோம், ஒண்ணுமே இல்லாத போது பள்ளிவாசலுக்கு 5 நேரமும் கிடப்போம். ஒரு கதை வைத்து விட்டால் ஒவ்வொரு நாள் குறையும், குறைஞ்சி 2 கடை ஆகிற போது 3 கடை ஆகிற போது எல்லா தொழுகையும் போயிடும், கடைசியில் ஜுமாவும் போயிடும். இது மாதிரி அவருடைய நிலைமை மாறிவிட்டது. ஜுமாவுக்கும் வராமல் போய்விட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரிக்கிறார்கள், அந்த பகுதியிலிருந்து வரக்கூடிய இடத்திலே சாலபா என்ன ஆனார் என்பதாக. யார் ரசூலுல்லாஹ்வுடைய ஆட்டு மந்தைகளை கவனிப்பதன் காரணமாக அவரால் பள்ளிக்கு வர முடியவில்லை. செய்தியை சொல்கிறார்கள், சாலபாவுக்கு ஏற்பட்ட கை சேதமே என்று சல்லல்லாஹு அலைஹி மூன்று முறை சொன்னார்கள். ஜுமா தொழையும் போயிடுச்சு. அதற்கு பிறகு அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கி வைத்தான், பொதுமின் அம்பாலையும் சதக்கத்தன் தஹீருவும், அவரிடத்தில் இருந்தால் ஜகாத்துடைய பொருளை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொன்ன போது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி யாரெல்லாம் செல்வ நிலையில் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் என்னென்ன ஜகாத் இருக்கிறது என்பதனை ஒரு சீட்டில் எழுதி கொடுத்து அனுப்பினார்கள். சாலபாவுக்கும் ஒரு சீட்டு கொடுக்கப்பட்டது. இடத்துல இருக்கக்கூடிய ஆடுகளிலே 40 to 1 என்ற கணக்கிலே ஜகாத்து கொடுக்க வேண்டும் என்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்து அனுப்பினார்கள். அதை பார்த்த உடனே அவர் சொன்னார், இது என்ன, இது வரியா? இது வரி அல்லது வரியை போன்று உள்ளது. வரி என்று சொன்னால் அந்த காலத்தில் முஸ்லிம் அல்லாத இடத்துல இருந்து முஸ்லிம் ஆட்சியாளர்கள் வரி வசூல் செய்வார்கள், அது போன்றல்லவா இருக்கிறது என்று கேட்டார். சரி, நான் கொஞ்சம் யோசித்து விட்டு சொல்கிறேன், நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லி வந்தவர்களை திருப்பி அனுப்பிவிட்டார். அவர்கள் திரும்பவும் ஒரு வாரம் கழித்து அவரிடத்திலே போனார்கள். இல்ல இல்ல, எனக்கு டைம் வேணும், யோசித்துதான் சொல்லுவேன்னு சொல்லிட்டார். 3வது முறையும் அப்படி சொல்லிவிட்டார். அதற்கு பிறகு அவரிடத்திலே போக மனம் வரவில்லை. ரசூலுல்லாஹ் அவரிடத்திலே வந்து செய்தியை சொல்லிவிட்டார்கள். செய்தியை சொன்ன போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போதும் சொன்னார்கள், சாலபாவுக்கு ஏற்பட்ட கை சேதமே என்று சொன்னார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கி வைத்தான், வமின் மும்மன் ஆஹதல்லாஹ், மனிதர்களிலே சிலர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் அல்லாஹ்விடத்திலே வாக்குறுதி கொடுக்கிறார்கள், லைல் ஆதஹி, அல்லாஹ் எங்களுக்கு செல்வத்தை தந்து விட்டால், மற்றவர்களுக்கு கொடுத்தது போன்று எங்களுக்கும் தந்து விட்டால், லனஸ்ஸத்தக்கன்ன, நாங்கள் தர்மம் செய்வோம், சதகா செய்வோம் என்றெல்லாம் அல்லாஹ்விடத்திலே வாக்குறுதி கொடுத்தார்கள். அப்படி தான தர்மம் செய்து நாங்கள் எங்களின் நல்லவர்களுடைய பட்டியலிலே, நாங்கள் சாலிஹீன்களுடைய பட்டியலிலே நாங்கள் ஆகிவிடுவோம் என்று வாக்குறுதி கொடுத்தவர்கள். பரம்மா ஆத்தாகும் மின் ஃபலிஹி, அல்லாஹ்வுடைய ஃபலிலே இருந்து, அவருடைய கசாராவில் இருந்து அவர்களுக்கு செல்வம் கொடுக்கப்பட்ட போது, பஹிலூ பிஹி, அதை கொண்டு அவர்கள் கஞ்சத்தனம் செய்து விட்டார்கள். மேலும் அந்த வாக்குறுதியை மறந்தவர்களாக அதை புறக்கணித்து பின்வாங்கி சென்று விட்டார்கள் என்று அல்லாஹ் வசனத்தை இறக்கி வைத்ததோடு மட்டுமல்ல, அதற்கு பிறகு சொன்னான், கியாமத்து நாள் வரையிலும் அல்லாஹ்வுக்கு மாறு செய்த காரணத்தினால், அல்லாஹ்வுடைய வாக்குறுதிக்கு மாறு செய்த காரணத்தினால், கியாமத்து நாள் வரையிலும் அவருடைய நெஞ்சங்களிலே, அவர்கள் உள்ளங்களிலே நயவஞ்சகம் என்கின்ற நிஃபாக்கத்தனத்தை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி விட்டார். முஸ்லிமா இருப்பார், ஆனா முஸ்லிமுடைய எந்த பண்பும் அவரிடத்தில் இருக்காது. நிஃபாக்கத்தனத்தை எல்லாம் அமைத்து விட்டான். எதை கொண்டு அவர்கள் பொய்யாக பொய்கை சொன்னார்களோ, நான் இப்படி இருக்கிற போது, இல்லாத போது நான் இப்படி எல்லாம் கிடைத்தால் செய்வேன் என்று சொன்னார்களோ, அதை கொண்டு அல்லாஹு தஆலா அவர்களை நயவஞ்சகம் என்ற நிலையை அவருடைய உள்ளத்திலே புகுத்தி விட்டான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுவார். அதற்கு பிறகு இந்த வசனம் இறங்கிய பிறகு இதை கேள்விப்பட்ட சாலபா தன்னுடைய பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு ஓடோடி ரசூலுல்லாஹ்விடத்திலே வந்து, யா ரசூலுல்லாஹ், அந்த ஜகாத்துடைய பொருளை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று வேண்டிக் கொண்டார். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுத்து விட்டார்கள். சாலபாவே, உன்னுடைய விஷயம் அல்லாஹ்வுக்கு போய்விட்டது, இனி நான் ஒன்றும் செய்ய முடியாது, எடுத்துக்கொண்டு போய் என்று சொல்லிவிட்டார்கள். அழுது கொண்டே போனார். எனக்கு ஏற்பட்ட கைசேதமே என்று தன்னுடைய தலையிலே மண்ணை வாரி அள்ளி போட்டுக்கொண்டு கைசேதம் அடைந்து வேதனாய் நிலையிலே போனார். அதுக்கு பிறகு அபூபக்கர் சித்திக் அவருடைய காலத்திலே வந்து ஜகாத்துடைய பொருளை ஒப்படைக்க வந்தார். அந்த நேரத்திலும் அது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ரசூலுல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளவில்லை, நான் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்று அபூபக்கர் சித்திக் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். ஆட்சியிலே இருக்கிற போதும் அவர் வந்தார். உமர் அல்லாஹ்வும் அதே பதிலே சொல்லிவிட்டார்கள், ரசூலுல்லாஹ் ஏற்றுக்கொள்ளல, அபூபக்கர் சித்திக் ஏற்றுக்கொள்ளவில்லை, நானும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். கடைசியில் உஸ்மான் அஃபான் அல்லாஹ்வுடைய ஆட்சி காலத்திலே அவர் முனாஃபிக்காகவே மரணித்தார் என்பதாக வரலாறு சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ்விடத்தில் ஒன்றை வாக்கு கொடுத்து விட்டு அவருடைய செல்வங்களை அடைந்த பின்னால் யார் இப்படி செய்கிறார்கள், அவர்கள் முடிவுப்படித்தான் இருக்கும். ஒன்றுமே இல்லாத நிலையிலே வந்தோம், ஒன்றுமே இல்லாத நிலையிலே பிறந்தோம், சம்பாதித்தோம், பொருள் சேர்த்தோம், நல்லா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வு சொன்ன கட்டளையை மீறி நடக்குகிற போது அவருடைய முடிவு இப்படித்தான் இருக்கும் என்பதனை திருக்குறான் இந்த வரலாறு மூலமாக நமக்கு எடுத்து எம்புகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, ஜகாத்தை பற்றி பேசுவதாக இருந்தால் நிறைய விஷயங்கள் இருக்கின்றன, பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். அவ்வளவு விஷயங்கள், அவ்வளவு திருக்குறானிலும் ஹதீஸிலும் அவ்வளவு விஷயங்கள் காணப்படுகின்றன. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்லி காட்டுவார்கள், அஸ்ஸினு அம்வாலக்கும் பிஸகாத்தி, உங்களது பொருட்களை ஜகாத்தை கொண்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள், இல்லைன்னா உத்தரவாதம் கிடையாது. எத்தனை லட்சம் எத்தனை கோடி திருட்டு போகும் என்று சொல்ல முடியாது, நெருப்பில் அழிந்து போகும் என்று சொல்ல முடியாது. ஜகாத்தை கொடுத்து விட்டால் மற்ற பொருள்கள் பாதுகாக்கப்படும். சதக்கத்தை உபரியான தான தர்மங்களை கொண்டு உங்களது நோய்களுக்கு நீங்கள் நிவாரணம் தேடிக்கொள்ளுங்கள். உங்களுக்கு ஏற்படுகின்ற எல்லா விதமான சிரமங்களுக்கும் எல்லா விதமான மனக்கவலைகளுக்கும் துவாவை கொண்டும் அல்லாஹ்விடத்தில் இறைஞ்சுதலை கொண்டும் நீங்கள் முன்னோக்கி கொள்ளுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்லி காட்டுவார்கள். ஜகாத்து ஒவ்வொரு வருடமும் கொடுக்க வேண்டும். நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பொருட்களிலே யாரிடத்தில் 85 கிராம் தங்கம் இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் ஜகாத்து கடமை. அது பெண் வீட்டாரிடத்திலிருந்து வாங்கப்பட்ட பொருளாக இருந்தாலும் சரி, பெண் வீட்டாரர்கள் தன்னுடைய மகளை திருமணம் முடித்துக் கொடுக்கிற போது நகையை போட்டு அனுப்புவார்கள். 85 கிராம் தங்கம் இருந்தால் அவர்கள் அதிலிருந்து 1/40 கொடுத்தாக வேண்டும். அதற்கு அதிகமாக எத்தனை இருக்கிறதோ அவர்களுக்கு மொத்தமாக கொடுக்க வேண்டும். 84 கிராம் இருந்தால் அவர்களுக்கு ஜகாத்து கடமை இல்லை. அதுபோலத்தான் வெள்ளியில கிட்டத்தட்ட 585 கிராம் அளவுக்கு வெள்ளி ஆர்க்கத்தில் இருக்கிறதோ அவர்களுக்கும் ஜகாத்து கடமை. பணங்காசுகளாக வைத்திருந்தால் 585 கிராம் வெள்ளியினுடைய விலை இன்றைய மார்க்கெட் விலை 24,000 ரூபாய் யாரிடத்திலே மொத்தமாக ரொக்கமாக கையிருப்பாகவோ வங்கியிலோ வேறு வகையான டெபாசிட்களிலோ வேறு வகையான சேமிப்புகளிலோ விகாஸ் பத்திரங்களிலோ எப்படி இருந்தாலும் சரி அவர்களுக்கெல்லாம் ஜகாத்து கடமை. வியாபார பொருட்களாக வைத்திருப்பவர்கள், அது எந்த பொருளாக இருந்தாலும் சரி, வியாபார பொருள், நீங்க குப்பையை வியாபாரம் செய்வதாக இருந்தாலும் சரியே அது வியாபார பொருள். நாம் இடம் வாங்கி விற்பவர்களாக இருந்தால், நிலம் வாங்கி விற்பவர்களாக இருந்தால், வீடுகளை வாங்கி விற்பவர்களாக இருந்தால், அபார்ட்மெண்ட்ஸ்களை கட்டி விற்பவர்களாக இருந்தால், அதெல்லாம் நாம் வியாபார பொருள். அது எத்தனை லட்சமாக இருந்தாலும் எத்தனை கோடியாக இருந்தாலும் சரி, 24,000 ரூபாய்க்கு மதிப்புள்ள வியாபார பொருள்கள் அது எவ்வளவு அதிகமாக இருக்கிறதா, அதுக்கெல்லாம் கணக்கிட்டு 1/40 கொடுத்து விட வேண்டும். ஜகாத் என்பது ஏதோ நான் சொன்னது போல இலவசமாக அன்பளிப்பாக நன்கொடையாக கொடுப்பது அல்ல. இந்த பொருளிலிருந்து இவளை வெளியாக்கி விட வேண்டும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வருடமும் ரமலான் ஜகாத்துடைய மாதம் முஹர்ரம் மாதம், ஏன்னா ஆண்டு துலாஜிலே முடிகிறது, மரணத்தை கணக்கெடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் சமுதாயத்தில் உள்ளவர்கள் நிறைய நன்மைகளை நாடி ரமலான் மாதத்திலே கொடுக்கிறார்கள். ரமலான் மாதம் முதல் நாளிலே நம்மிடத்தில் எவ்வளவு இருப்பு இருக்கிறது, எந்தெந்த வகையில இருப்பு இருக்கிறது, வாடகை வருமானம் எவ்வளவு வந்திருக்கிறது, நம்முடைய பணம் யாரிடத்திலெல்லாம் இருக்கிறது, வரக்கூடிய பணம், வராத கடனுக்கு ஜகாத் இல்லை, அது வந்த பிறகு கொடுத்தா போதும். வருகின்ற கடனாக இருந்தாலும் அதை சேர்த்துக் கொள்ள வேண்டும். யாராவது வீட்டுக்கு 5 லட்சம் 10 லட்சம் 10 லட்சம் என்று வீட்டுக்கோ கடைக்கோ லீஸாக பணம் கொடுத்திருந்தாலும் அது நம்முடைய பணம் தான், லீஸுக்கு கொடுக்கலாமா வேண்டாமாங்கிறது அடுத்த பிரச்சனை, ஆனால் அந்த பணத்துக்கும் ஜகாத் உண்டு. ஹஜ்ஜுக்கு போவதற்காக ஒருவர் சேமித்துக் கொண்டு வருகிறார் என்று சொன்னால் அந்த பணத்துக்கும் ஜகாத் உண்டு. வீட்டிலே இருக்கிற பெண் பிள்ளைகளுக்கு திருமணம் முடிப்பதற்காக வேண்டி நாம் எங்காயிலும் டெபாசிட் செய்து வைத்திருந்தோம், மாத மாதம் சேமிப்பிலே வைத்திருந்தோம் என்று சொன்னால் 24,000க்கும் மேல இருக்கிறதா, அதற்கும் ஜகாத் உண்டு. வீடுல நாம் நிறைய வீடுகளையும் கடைகளையும் வாடகைக்கு கொடுத்திருக்கிறோம், வாடகைதாரிடத்திலிருந்து அட்வான்ஸாக நாம் வாங்கியிருக்கிறோம் என்று சொன்னால் அந்த அட்வான்ஸ் தொகைக்கும் ஜகாத் உண்டு. இவ்வளவுக்கும் ஜகாத் இருக்கிறது. ஒவ்வொருத்தரும் கணக்கு போட்டு பார்த்தா நமக்கு எவ்வளவு ஜகாத் வரும் என்று நினைத்து பாருங்கள். ஆண்டுக்கு கோடிக்கணக்கான ரூபாய், இஸ்லாம் என்ன சொல்கிறது, நீ வருமானம் ஒரு வருஷத்தில் இருக்கிற வருமானம் முழுவதற்கும் உனக்கு ஜகாத் கிடையாது, அந்த வருமானத்திலே எல்லா செலவுகளும் போக, உன்னுடைய தேவைகளுடைய செலவுகள் எல்லாம் போக, வருட கடைசியில எவ்வளவு மிச்சமாக இருக்கிறதோ அதிலிருந்து கொடுத்தா போதும். இதற்கு மேலாக குடியிருக்கிற வீட்டுக்கு கிடையாது, நான் வாடகைக்கு இருக்கிற வீட்டினுடைய மதிப்புக்கு கிடையாது செக்காத்து. ஒரு கோடி ரூபாய் மதிப்பு இருக்கிற வீட்டை வாடகைக்கு கொடுத்திருக்கிறோம் என்று சொன்னால் அந்த ஒரு கோடிக்கு செக்காத்து கிடையாது, அதிலிருந்து வருகின்ற வருமானத்திற்கு மட்டும்தான் செக்காத்து. அது போலத்தான் வாகனங்களாக இருந்தாலும் சரி, வேறு வகையான எந்த பொருள்களாக இருந்தாலும் சரி, அது செக்காத்து இல்லை. பெரும்பெரும் மிஷின்களை வாங்கி போட்டிருக்கிறோம், கோடிக்கணக்கான ரூபாய் செலவு செய்து அவைகளுக்கு செக்காத்து இல்லை, அதிலிருந்து வருகின்ற வருமானத்திற்கு மட்டும்தான் செக்காத்து. கடைகளிலோ வீடுகளிலோ தட்டுமுட்டு சாமான்கள், பர்னிச்சர்கள், அது போன்ற பொருள்கள் எதற்குமே செக்காத்து இல்லை, தரப்படுகிற அந்த வருமானத்திற்கு மட்டும்தான் செக்காத்து. அது ஒரு வருஷம் நம்முடைய கையில இருந்து அந்த ஒரு வருஷம் பூர்த்தி ஆனப்படுறதா செக்காத்து, கடைச்ச உடனே செக்காத்து கொடுக்கணும் அவசியம் இல்லை. ஒவ்வொரு ஆண்டும் நாம் எப்படி நம்முடைய பிறந்த நாட்களை ஞாபகம் வைத்திருக்கிறோமோ, திருமண நாட்களை ஞாபகம் வைத்து அதை கொண்டாடுவதற்காக வேண்டி ஸ்டார் ஹோட்டலுக்கெல்லாம் போயிட்டு வருகிறோம், அது மாதிரி ஜகாத்துடைய தேதியையும் அந்த நாளிலே உள்ள வருமானத்தையும் கணக்கிலே வைத்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு வருஷமும் கணக்கிட்டு அதிலிருந்து 1/40 கொடுத்து விட வேண்டும், ஏழைகளுக்கு கொடுத்து விட வேண்டும். ஒரு பெண்ணை நகை போட்டுக் கொண்டு வந்தால் ஒரு 11 சவன் இருக்கிறது, 10.5 சவனுக்கு மேல இருந்தா ஜகாத்து கடமை. 11 சவன் இருக்கிறது, ஆனால் அவளிடத்திலே ஜகாத்து கொடுப்பதற்குரிய பணம் இல்லை என்று சொன்னால் அவருக்குரிய ஜகாத்தை கணவன் நிறைவேற்ற வேண்டும். கணவனிடத்தில் பணம் இல்லை என்று சொன்னால் அதில் இருந்த அந்த நகையிலே இருந்து ஒரு துண்டை எடுத்து வித்து அதிலிருந்து 1/40 கொடுக்க வேண்டும். நீங்க கேட்கலாம், ஒவ்வொரு வருஷம் அந்த மாதிரி கொடுத்தா நகை கம்மியாயிடுமே? கம்மியாகாது, 10.5 இருந்துட்டே இருக்கும், 10.5 அது வரையிலும் உள்ளது கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனாதைகளுடைய பொருள்கள் சொல்லுகிற போது அவருடைய பொருட்களை நீங்கள் வியாபாரத்திலோ மற்ற தொழிலில் அதை ஈடுபடுத்துங்கள், இல்லை என்று சொன்னால் ஜகாத் அதை சாப்பிட்டு விடும் என்று சொன்னார்கள். வருஷம் வருஷம் கொடுத்துட்டு இருந்தா கம்மியாயிடும். அந்த குறிப்பிட்ட அந்த நிசாத் என்கின்ற அந்த அளவுக்கு கீழே அதுக்கப்புறம் கொடுக்க வேண்டியதில்லை. அந்த 85 கிராத்து கீழே இறங்கினா கொடுக்க வேண்டியதில்லை, அதுக்கு மேல இருக்கிற அத்தனைக்குமே கொடுத்தாக வேண்டும். 85 கிராம் என்று சொல்லுகிற போது 85க்கு மேல கணக்கு போடாதீங்க. 85 கிராம் இருந்தால் அந்த 85க்கும் கொடுக்கணும், அதுக்கு மேல எவ்வளவு இருக்கிறோம் அவ்வளவுக்கும் கொடுக்கணும். இப்படி பார்க்கிற போது நம்ம இடத்துல ஜகாத்து கொடுக்கக்கூடிய தகுதி மிக்கவர்கள் நிறைய பேர்கள் இருப்போம். ஜகாத்தை வாங்க கொடுக்கக்கூடிய யாரிடத்திலே தகுதி வந்து விட்டதோ அவர்கள் ஜகாத்தை பெறக்கூடாது, வாங்கக்கூடாது. சொல்லிடணும், எனக்கு ஜகாத்து வாங்க தகுதி இல்லை, எனக்கு தர வேண்டாம்னு சொல்லிடணும். ஜகாத் வாங்குவதற்கு தகுதி உள்ளவர்கள் 24,000 குறைவாக இருப்பவர்கள், ஒரு 23,000 தான் இருக்கு அல்லது அதைவிட குறைவாக இருக்குது அல்லது அறவே இல்லை என்று சொல்லுகிற நிலையிலே உள்ளவர்கள் தான். ஆனா இருப்புகளை எங்கெல்லாம் வைத்திருக்கிறோம் என்று முதல்ல பார்த்துக் கொள்ள வேண்டும். நான் மேலே சொன்னது போல எந்தெந்த வகைகளிலே சேமிப்புகளாக, சிலர்கள் நகைக்காக வேண்டி சேமிப்பதற்காக வேண்டி கொடுத்து வைத்திருப்பார்கள், சிலர்கள் அதுபோல பொருள்களுக்காக வேண்டி சேமிப்பதற்காக கொடுத்து வைத்திருப்பார்கள், அவைகளை கணக்கு பார்த்துக் கொள்ள வேண்டும். இப்படி முறைய ஜகாத்தை நிறைவேற்ற வேண்டும். இது அல்லாஹ் தஆலாவின் உத்தரவு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு வருடமும் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அப்துல்லாஹ்வின் மாவியார் அல்லாஹ்வின் அறிவிக்கிறார்கள், கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாமத்தும் மன் ஃபஅலஹுன்ன ஃபக்கத் தாயிம தாமுல் ஈமான், யார் 3 காரியங்களை சரியாக செய்து வருகிறார்களோ அவர்கள் ஈமானின் சுவையை பெற்றுக் கொள்வார்கள். ஒவ்வொன்றுக்கும் ஒரு டேஸ்ட் இருக்குது, உணவுக்கு மட்டும் இல்ல டேஸ்ட், இபாதத்துக்கும் ஒரு டேஸ்ட் இருக்குது. அதை புரிந்து கொண்டவர்கள் இபாதத்தை விட மாட்டார்கள், தொழுகையின் மீது இருக்கிற அந்த இன்பத்தை புரிந்து கொள்வதில் தொழுகையை விட மாட்டார்கள். ஒவ்வொரு இபாதத்திற்கும் ஒரு சுவை இருக்கிறது. அதுபோலத்தான் எத்தனையோ சுவைகள், அந்த சுவைகள் சுவைகளாக நாக்கிலேப்பட்ட சுவைகள் அல்ல, மணிக்கணக்கான நேரம் ஒரே இடத்துல நின்று 2 மணி நேரம் நின்று 3 மணி நேரம் நின்று கிரிக்கெட் பார்க்கிறோம், அது ஒரு சுவை. சாப்பாடு கொண்டு வந்தாலும் சரி, தூக்கம் வந்தாலும் சரி, எல்லாத்தையும் விட்டு விட்டு உட்கார்ந்து கொண்டு விடிய விடிய பார்த்துக் கொண்டு இருக்கிறோமே, அது ஒரு சுவை. இது போல ஒவ்வொன்றுக்கும் ஒரு சுவை இருக்கிறது. அந்த சுவை அவனுக்கு கிடைத்து விட்டால் மற்றதை மறந்து விடுவான். அதுபோலத்தான் ஈமானுக்கு ஒரு சுவை இருக்கிறது. அந்த ஈமானுடைய சுவையை 3 விஷயங்களை பெற்றுக் கொள்ள முடியும் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதில் ஒன்று மன்னபத் அல்லாஹ் வஹதஹு வஅன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், யார் அல்லாஹ் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று மனதால் உறுதி கொண்டு இறைவனை வணங்குகிறாரோ அவர் ஈமான் விஷயத்தை பெற்றுக் கொண்டவர் ஆவார். சொன்னார்கள், ஒவ்வொரு வருடமும் ஏழைகளுக்கு வறுமையில் உள்ளவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற நோக்கத்திலே ஜகாத்தை மன திருப்தியுடன் மன மகிழ்ச்சியுடன் ஜகாத் கொடுக்கிற போது மனதில் எந்த எண்ணமும் ஏற்படாமல் எந்த வேதனையும் ஏற்படாமல் மன மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு மன திருப்தியோடு ஒரு மனிதர் கொடுத்து கொண்டு வருகிறார். ஒவ்வொரு வருஷமும் அப்படி கொடுத்து கொண்டு வந்தாலும் அவரும் நீமான் நிஷ்மையை பெற்றுக் கொண்டவராவார். வலாயோத்தில் அறிமத்தை வள தரிணத்தை வளல் மறியலத்தை வள ஷரத்தல் அறிமத்தை கால்நடைகளிலே ஜகாத் இருக்கிறது. கால்நடைகளிலே இருக்கிறது, விளைச்சல் நலங்களிலே இருக்கிறது, தங்கத்திலே இருக்கிறது, வெள்ளியிலே இருக்கிறது, வியாபார பொருள்களிலே இருக்கிறது, இது எல்லாத்திலும் ஜக்காத் உண்டு. இந்த கால்நடைகளுக்குரிய ஜக்காத்தை கொடுக்கிற போது அந்த அதில வயது முதிர்ந்ததையோ நோய்வாய்ப்பட்டதையோ குறையுள்ளதையோ இன்னும் பார்ப்பதற்கு கேவலமாக இருக்கக்கூடியதையோ கொடுக்காமல் உயர்ந்த நல்ல பொருளை கொடுப்பது, அப்படி கொடுக்கக்கூடியவர்களும் ஈமானின் சுவையை பெற்றுக் கொள்வார்கள் என்று சொல்லிவிட்டு செல்லலாம் சொன்னார்கள். வலாக்கில் மின் மசித்தி அம்பாளிக்கும், உங்களுடைய பொருள்களிலேயே நடுத்தரமானதை கொடுங்கள். பயனல்லாக சும்மா எஸ்அலுக்கும் ஹைருபு பயனல்லாக அலங்கே அல்லாஹ் தஆலா உங்கள்கிட்ட இருக்கிற பொருள்களிலே எல்லாம் உயர்ந்ததை மட்டும் அல்லாஹ் கேட்கல, உயர்ந்ததை எனக்கு கொடுங்கன்னு கேட்கல. அதே நேரத்தில் வளம் எவ்வளவுக்கும் விஷர்ணிகி உள்ளதிலே தாழ்ந்ததையும் அல்லா கொடுங்கள் என்று உத்தரவு போடவில்லை. எனவே கொடுக்கக்கூடிய பொருள்களிலே நடுத்தரமானதை கொடுங்கள் என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு காட்டினார்கள். ஒவ்வொரு வருஷமும் கொடுக்கணும், கொடுத்த பொருளுக்கு கொடுக்கணும். யாரெல்லாம் அப்படி கொடுக்கக்கூடிய தகுதி இருக்கிறது என்று முதலில் உங்களை சோதித்து பார்த்துக் கொள்ளுங்கள். நம்மிடத்தில் என்ன இருக்கிறது? வீட்டுக்கு பணம் கொடுத்திருப்போம், நகை வைத்திருப்போம், மற்ற சரக்குகள் வாங்கி போட்டிருப்போம், இதெல்லாம் என்ன இருக்கிறது? நாம் சக்காத்து கொடுப்பதற்கு தகுதி நம்மிடத்தில் வந்துவிட்டதா என்று சொன்னால் அதை கண்டு சந்தோஷப்படுங்கள். அல்லாஹ் நம்மை செல்வ சீமானாக ஆக்கியிருக்கிறான் என்பதாக என்று சொன்னால், இஸ்லாத்துடைய கண்ணோட்டத்திலே ஒரு மனிதர் செல்வ நிலையில் இருக்கக்கூடிய மனிதன் என்பவன் யார் என்று சொன்னால், பெரிய மாட மாளிகைகள் கட்டி நிறைய வாகனங்களை இழுத்துக் கொண்டிருப்பவன் அல்ல. இன்றைய காலகட்டத்திலே 24,000 மேலாக யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள்லாம் செல்வந்தர்கள் தான். எனவே நான் அல்லாஹ் நம்மை இந்த அளவுக்கு உயர நிலையிலே வைத்திருக்கிற என்று சந்தோஷப்பட்டுக் கொள்ளுங்கள். அந்த சந்தோஷத்தில் அதனை வெளியாக்கி விடுங்கள் என்பக்கூடிய சகோதரர்களே, எனும் இது சம்பந்தமாக யாருக்காவது சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்க. நேரம் அதிகமாகிவிட்டது. ஜக்காத்தை கண்டிப்பாக கொடுக்க வேண்டிய ஒன்று என்பதை நாம் உணர்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்லி காட்டினேன். பல ரஹமான் நம்முடைய எல்லா விஷயங்களையும் அல்லாஹ்வுத்தால பொறுப்பேற்றுக் கொண்டது போல பொருளாதார விஷயத்திலும் அல்லாஹ் நமக்கு நேரான வழியை காட்டி அதில் ஸ்திரத்தன்மையோடு வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக என்று கேட்டு இவரே நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் சின்னத்துல.